நமஸ்காரம். நமக்கு வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அது நமக்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டுமா, பிறத்தியாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா, அதிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்று நாமே மாற்று வழிகளை யோசிக்க வேண்டுமா? கண்டிப்பா இறைவன் நம்மை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் முயற்சி எடுக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? முதலில் யாருக்கும் எப்பேற்பட்டவருக்கும் துன்பம் வந்தே தீரும். நமக்கு வரும்போது நமக்கு மட்டும்தான் வந்திருக்கிறதுன்னு தோணும். அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு தனக்கு வரும்போது நாம மட்டும் துன்பப்படுகிறோம்னு தோணும். ஆனால் எல்லாரும் படுகிறார்கள். பிறத்தியாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாமா? செய்யலாம். அதை கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு யாருக்கேனும் பொறுமை இருக்க வேண்டும். அப்படியே கேட்டுக்கொண்டாலும் என்னுடைய மனசாந்திக்காக அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். அவர்களால் அந்த துயரத்தை தீர்த்து வைக்க முடியுமா தெரியாது. ஒரு பக்கம் நமக்கு என்ன தோணும், நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னால் அதை பிறத்தியார் இடத்துல சொன்னால், அது அவர்களின்னு நாலு பேரிடத்துல சொல்ல போகும்போது அது தேவையற்ற மன வருத்தத்தை கொடுக்கிறது. நாம ஆர்ட்ட சொல்றோமோ அவர் தன்னோட வைத்துக் கொண்டு அதை போக்க முயற்சித்தா தேவையில்ல. ஆனா அதையே அவர் மற்ற பேருக்கு இன்னும் சொல்லி ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக அதை வைத்துக் கொண்டு விட்டால், அந்த மாதிரி ஏன் அவர்கள் பண்றார்கள் நமக்கு வெறுப்பா கூட இருக்கும். பொதுவாகவே இப்போது உலகத்தில் மற்றொருத்தரை பத்தி பேசுவது வெகு எளிதாகிவிட்டது. யாரை பத்தியும் நாம் ஆர்ட்டியும் பேச வேண்டாம் அப்படிங்கிறது குறைந்து போய்விட்டது. நிறைய எல்லார பத்தியும் கமெண்ட் பண்றோம். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை வளர்த்து விட்டதற்கு சோசியல் மீடியாவும் ஒரு காரணம்தான். என எந்த நிகழ்ச்சியை பத்தியோ எந்த நபரை பத்தியோ எப்படியும் சட்டுன்னு எழுதிடலாமே. அவர்களே அது காமெண்ட் காமெண்ட்னு கேட்கிறார்களோ இல்லையோ, அப்ப கண்டிப்பா கமெண்ட் பண்ணத்தான் தோணும். அதனாலே எப்ப கமெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாகி விட்டதோ, நாம சொல்ல போற நம்முடைய கட்டத்தை பத்தியும் இன்னொருத்தர் இடத்துல கமெண்ட் பண்ற மாதிரி பேசலாம். அது ஒண்ணும் பிரயோஜனப்பட போறதில்லை, அதனால சொல்லவே வேண்டாமே என்று தோணும். அப்படி நாம பகிர்ந்துக்கிற அளவுக்கு நல்ல நண்பர்களோ உறவினர்களோ இருந்தால் கண்டிப்பா சொல்லிக்கொள்ளலாம். சொன்னதுனால மனசு கொஞ்சம் ஆற்றாமை தீரலாம். இப்போ உற்சவத்துக்கே ஒண்ணு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நம்மால போக முடியல, அதுவே வருத்தமா இருக்கு. ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு கோவிலுக்கு போய் அந்த உற்சவத்தில் பங்கு கொள்ள முடியவில்லை. அந்த போக முடியலங்கிற ஆற்றாமையை கூட இன்னொருத்தர பக்தன் இடத்துல சொல்லிக்கலாமே, அது அந்த பிரிவை கொஞ்சம் குறைக்கலாம். இத போல எத்தனையோ கஷ்டங்கள் நல்ல அத போல இருக்கிறவர்களிடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும், மற்ற பேரிடத்துல சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம மாற்று வழிகளை யோசிக்கலாமா? துயரம் வரும்போது சட்டுன்னு ரொம்ப பயப்படுவோம். அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பழகிவிடும். அதனால இதை தாண்டறதுக்கு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி மாற்றுகளை எல்லாம் யோசிக்கலாமா, அல்லது கடவுள் கண்டிப்பா அதுலேருந்து நம்ம வெளியில கொண்டுருவார் என்று பேசாம இருக்கணுமானால் உலக விஷயத்தில் லௌகிகத்தில் பேசாம இருக்க முடியாது. நல்வழிகளை தேட வேண்டும் தான், யோசிக்க வேண்டும். பிரத்தியார கெடுத்து நம்ம வெளியில வரணும்னா வேணா யோசிக்காத இருக்கலாமே தவிர, நாம ஒரு துன்பத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு கண்டிப்பா சிந்திக்கணும். அந்த சிந்தனைக்கு அந்த மாற்று வழியை போய் ஆற்றலோடு அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு அதற்கு கண்டிப்பா கடவுளுடைய துணை நமக்கு வேணும், அவருடைய அருள் வேணும்னு வேண்டிக் கொள்ள வேண்டும். அதனாலே ஒரு உடம்புக்கு வந்துட்டாலோ இல்ல யாரோ தர் நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டாலோ ஏதோ ஒரு வருத்தம், அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை கண்டிப்பா யோசிக்கலாம், செயல்படுத்தலாம். உடனே இன்னொரு எண்ணமும் வரலாம், எதற்கு பகவான் இந்த துன்பத்தை நமக்கு கொடுத்திருக்கார், பலமுறை சொல்லியிருக்கேன், அது நம்முடைய கர்மத்தினால ஏற்படுவது. அவர் கொடுக்கறதில்லை, யாருக்குமே துன்பம் கொடுக்கறதில்லை. கர்மத்தின்படி அவனவன் துன்பத்தை அனுபவிக்கிறானான்னு மேற்பார்வை பார்க்கிறார், அவ்வளவே. இந்த எண்ணத்தை மறுபடியும் ஒரு முறை வலியுறுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குன்னு ஒரு குருவோ அரோ ஒரு சான்றோரோ தெரியும்னால் அவரிடத்தில் சொல்லி நம் துயரத்தை குறைத்துக் கொள்ள முயற்சிக்கலாம், வேறு வழிகளையும் யோசிக்கலாம். எப்படி நம்ம குடும்பத்தவர்கள் நெருக்கமா இருக்கிறவர்கள் உதவுவார்கள், அவர்களிடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். பலருக்கும் டைரி எழுதும் பழக்கம் இருக்கும், அதுல இதுல தாம் பட்ட கஷ்டம் எப்படி வெளியில வந்தோம் எழுதி வைப்பார்கள். அதுவும் கண்டிப்பா நம்ம குடும்பத்திலேயே மகளோ மகனோ கணவன் மனைவியோ இவர்களே பிற்காலத்தில் படிக்க நேரிடும் போது அதை ஒரு சிறந்த பாடமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். துயரத்துக்குள் இருக்கிறபடியால் தான் நாம் இன்னும் மனிதனாக சம்சாரத்தில் பிறந்து உழன்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அதிலிருந்து வெளியில வருவோம் என்கிற உறுதி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். வாழ்க்கைங்கிறது மொத்தமே துயரமாக இருந்து விடாது, அவ்வப்போது வரும். நிறைய விஷயங்கள் ஒண்ணுமில்லாம போகும், ஒரு சிலது மட்டும் நிச்சயமா கஷ்டத்தை கொடுக்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இறைவன் அருளோடே நிதானப்பட்டு முயற்சிக்க வேண்டும். அந்த சமயத்தில் தான ஸ்லோகங்கள் சொல்லலாமா, சரித்திரங்கள் படிக்கலாமா, கண்டிப்பா செய்யலாம். பாகவத புராணம் எடுத்துட்டால் இந்தந்த அத்தியாயம் இந்தந்த கட்டத்தை வாசிச்சதுக்கு என்னென்ன பலம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கெட்ட சொப்னங்கள் வந்தால் கஜேந்திர மோட்சத்தை வாசிக்கலாம். இதே போல ஆழ்வார் போஷரங்களுக்கும் பலம் உண்டு, அவற்றை படிக்கலாம். நோய் போவதற்கு, ரொம்ப பண கஷ்டம் தீர்றதுக்கு, மனக்கஷ்டம் தீர்வதற்கு, புலன்கள் நம்மளை ரொம்ப படுத்த, கண்ணு காது மூக்கு அதுகள் தங்கள் இஷ்டத்துக்கு இழுத்தால் அதை கட்டுப்படுத்த, இப்படி நிறைய பலன்களுக்காக ஸ்லோகங்கள் உள்ளன. அவற்றை நிச்சயமா சொல்லலாம், நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்லும்போது துஞ்சும் போது அழைமின் துயர்வரின் நினைமின் என்று கூறுகிறார். ராத்திரி தூங்க போகும்போது பகவான் நாமத்தை சொல்லிவிட்டு படுங்கள், துயரம் வந்தால் அவனை நினைத்துக் கொள்ளுங்கள். பரமாபதமாபன்னஹா மனசா சிந்தைய தரிம் என்று சொல்லுவர். பெரும் ஆபத்து வரும்போது ஹரி எம்பெருமானை நினைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பா வழிகாட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. காட்டட்டும்.
இந்த என் பணி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இதனை தினமும் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளவும். நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.